ஓகே, இன்னைக்கு 1 சாமுவேல் 21:1-9 வசனங்களை நம்ம வாசிச்சோம். அதை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒரு 16வது நூற்றாண்டில் ஆலிவர் கிராம்வெல் அப்படின்ற ஒரு பெரிய பியூரிட்டன் இருந்தார். அவர் வந்துதான் அந்த பெரிய அராஜகத்தின் காலத்துல, தபரான ஆட்சியின் காலத்துல இங்கிலாந்து தேசத்தை அவர் காப்பாத்தி ஒரு இராணுவ ஒரு அரசியல் தலைவனாக ஒரு பியூரிட்டன். அவர் பியூரிட்டன் காலங்கள், பியூரிட்டன் பிரசங்கங்கள், அதெல்லாம் நல்லா ப்ரீச்சிங், அவங்களுடைய பிரசங்கங்கள்லாம் நல்லா பரவுவதற்கு அரசாங்கத்துக்கு அரசாங்க வகித்து அதை நல்லா சப்போர்ட் பண்ணி வந்தவர். அந்த காலங்களில் கேமராஸ் எல்லாம் இல்லை. நம்மலாம் இப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னா ஈஸியாக பார்த்து ஃபோட்டோ எடுத்துடுறோம் இல்லைங்களா, நம்ம மொபைல்லேயே ஃபோட்டோ கேமராலாம் வந்துருச்சு. அந்த காலத்துலலாம் என் முகத்தை ஒரு படமாக வரையணும்னா என்ன பண்ணுவாங்க, போர்ட்ரேட்டுன்னுவாங்க, பெயிண்டிங், ஒரு ஆளை கூப்பிடணும், அது ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம இதில் பார்த்து வரையிறதுக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இப்போது பியூரிட்டன்ஸ் ஃபோட்டோஸ் இருக்குது. மார்ட்டின் லூத்தர் ஃபோட்டோலாம் கேமராவில் பிடிச்சதா இல்லை, இதெல்லாம் பெயிண்டிங்ஸ், போர்ட்ரேட். கால்வின் இதெல்லாம் இப்போ பியூரிட்டன், ஜான் ஓவன் ஃபோட்டோ நம்மகிட்ட இருக்குது, அதெல்லாம் பெயிண்டிங், அவரை பார்த்து வரைஞ்சது. அதுதான் செய்வாங்க அந்த காலத்தில் அவங்களுடைய பிக்சர்ஸ். அந்த மாதிரி ஒரு வாட்டி ஆலிவர் கிராம்வெல் வந்து அவருடைய படத்தை வரையணும்னு ஒரு ஃபேமஸ் பெயிண்டர், அவர் பேர் பீட்டர் லில்லி, அவர் வரையணும்னு அவருக்கு உட்காரும் போது இந்த பீட்டர் லெல்லியுடைய வேலை என்னன்னா, எப்ப பாரு அங்கே வரைகிறவங்கள வந்து அவங்க இருக்கிறத விட கொஞ்சம் கலரா அழகா அவங்கள இருக்கக்கூடிய குறைவெல்லாம் கொஞ்சம் எடுத்து நல்லா வரைகிற ஒரு பழக்கம் அவருக்கு. இப்போ சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டோஷாப், நம்ம இருக்கிறதே ஒரு கலர், ஆனால் அந்த போட்டோஷாப் பண்ணிட்டோம்னா அந்த முகம் கீகம் முகத்தில் ஏதாவது மறுவுக்கு இருந்தால் எல்லாம் போயிடும், அப்படியே ஸ்டார் மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம். பியூட்டிஃபைன்னு ஒரு ஆப் வந்திருக்கு. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. இவர் அப்படி பண்ணுறவர், பீட்டர் லில்லி என்றவர் அந்த மாதிரி பண்ணுறவர். அதனால ஆரம்பத்திலேயே கிராம்வெல் சொல்லிட்டார், அவர் வந்து வெளிப்பிரகாரமான இந்த மாயெல்லாம் அவர் விரும்புகிறவர் இல்லை, ஒரிஜினாலிட்டியை விரும்புகிறவர். அவர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார், பீட்டர் லில்லி என் படத்தை நீ வரையும் போது என் முகத்தில் இருக்கிற எந்த மருவும் எந்த மாசம் அந்த விரிங்கல்ஸ் எதையுமே மறைக்கக்கூடாது, எப்படி இருக்குதோ அப்படியே தான் எழுதணும். அதில் ஏதாவது கொஞ்சம் நீ மாற்ற பார்த்தீங்கன்னா உனக்கு பெயிண்டிங்க்கு 1 ரூபா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார். அதனால பீட்டர் லில்லி என்ன பண்ணார், எந்த ஃபோட்டோஷாப்பும் பண்ணாமல் ஆக்யூரேட்டாக அவர் முகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சி கொடுத்துருக்கிறார். அதனால ஆலிவர் கிராம்வெல் முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உதட்டு கீழே பெரிய ஒரு மரு இருக்கும், கட்டி இங்கே இங்கே ஒரு கட்டி இருக்கும், அங்கே இதெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், முகம் அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் மற்றவங்கள்தெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா, அவங்கள்தான் மோசமாக தான் இருக்கும். ஆனால் பீட்டர் லில்லி வேலை பண்ணிட்டார், ஆனால் இவர் ஒரிஜினலாக வரையணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஏன் இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, வேதம் வந்து அந்த மாதிரி வேதத்தை நம்புகிற ஒரு மனுஷனுக்கே அப்படி ஒரிஜினலாக இருக்கணும்னும் போது, வேதம் தன்னுடைய சரித்திர கதாபாத்திரங்களை வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரியே காட்டுற ஒரு புத்தகம். அவங்களுடைய அவங்களுடைய குறைவுகள், அவங்களுடைய வெற்றிகள், அவங்களுடைய நல்ல குணங்கள் எல்லாத்தையும் ஆக்யூரேட்டாக நமக்கு படமாக பிடிச்சி காட்டுது. அதில் வேதம் ஏதோ ஃபோட்டோஷாப் பண்ணுறதில்லை. பயோக்ராஃபிஸ் எல்லாம் சில இது படித்தாங்கன்னா, ஏன் இந்த நல்ல மிஷினரி பயோக்ராஃபிஸ் எல்லாம் படித்தோம்னாலும் அதில் இருக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்க முடியாது. சில டைமில் அதில் ஃபோட்டோஷாப் பண்ணிடுவாங்க, அந்த மிஷினரி விட்ட தப்புங்க அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி எல்லாம் எழுதிடுவாங்க. மனுஷன் எழுதுனது மனுஷன் சாயல் வந்துடும், போய் வந்துடுவாங்க. ஆனால் வேதம் ஆண்டவர் தன்னுடைய சரித்திர கதா பாத்திரங்களை அவர் எழுதும் போது எந்த ஆக்யூரேட் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆக்யூரேட் அக்கவுண்ட் இருக்கும், அது ரொம்ப உண்மை. தாவீதுடைய வாழ்க்கை அதுவே ஒரு பெரிய ஆதாரம் வந்து வேதம் உண்மையானது. ஏன் மோசேவே அந்த புத்தகத்தை எழுதியிருந்தாலும் அவருடைய குறைகளை அவர் எழுதாமல் இருக்க மாட்டார், அவர் பண்ண தப்புங்களை அவர் எழுதாமல் இருக்க மாட்டார். ஏன்னா ஆவியினால் ஏவப்படுறதுனால அங்கே போயே வர்றதுக்கு. இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய தவறுதல், தாவீதுட்ட பிளவுகள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அது நமக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கு சரிங்களா. எல்லாரையும் பர்ஃபெக்டாக பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ தாவீதுடைய குறைவுகள், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுதுறதுனால என்ன ஆகுது, அவருடைய சங்கீதத்தெல்லாம் படிக்கும்போது ஒரு ஒரு ஒத்துமை, ஒரு ரிலேஷன்ஷிப். அவர் நம்மளை மாதிரி அவரும் ஒரு பாவி தான், நம்மளை மாதிரி அவரும் பிள விட்டுருக்கார் இல்லைங்களா. அது ஒரு பெரிய பல விதத்தில் நமக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அப்படி பார்க்குறோம். ஆகவே அதை நம்ம ரொம்ப உண்மையா 20வது அதிகாரத்துல பார்த்திருக்கோம். ஒரு ஒரு விசுவாச தளர்ச்சியான நிலையில் தாவீது வந்து பல காரியங்கள் யோனாத்தனோடு பேசுகிறதும், தன் தகப்பனோடு தான் இங்க இருந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டே நான் பெத்லேமுக்கு போயிருக்கிறேன் பொய் சொல்லுன்னு சொல்றதும் அதெல்லாம் பார்க்கிறோம். அதை இன்னும் ரொம்ப அதிகமாக 21வது அதிகாரத்துல பார்க்க போறோம். சவுல் கிட்ட இருந்து ஓடுறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யோனத்தானுக்கும் தனக்கும் ஒரு மீட்டிங்ல அவங்க ஒரு சிக்னலை வச்சுக்கிட்டாங்க. சவுல் ரொம்ப சமாதானமா பதில் கொடுத்தா அவர் பக்கம் அம்பு விழுவோம், ரொம்ப கோபமா பதில் கொடுத்தா அவரை தாண்டி அம்பு விழுவோம். ஆனா அவர் தாண்டி அம்பு விழுந்துருச்சு. விழுந்த உடனே தாவீதுனால தாங்கவே முடியல இல்லைங்களா. தாவீதுனால தாங்க, ஏன்னா இனமே தான் ஒரு நாடோடி வாழ்க்கைக்காக குறிக்கப்பட்டவர் இல்லைங்களா. இனமே ஒரு நாடு கடத்தப்பட்டு ஒரு துரோகியாக விரட்டப்படுகிறவராக, ஒரு நாயை விரட்டுற மாதிரி விரட்டப்படுகிறவராக இந்த முழு சாமியல் 1 சாமியல் புத்தகம் முடிவு வரைக்கும் அப்படித்தான் அவர் வாழ்க்கை இருக்க போகுது. வனாந்திரத்துக்கு விரட்டப்பட போகிறார் பாருங்களேன். அதனால தன்னுடைய நண்பனோடு ஒரு பிரியாவிடை, ஒரு ஃபேர்வெல்ல சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் தாவீது தான் ரொம்ப அழுதார். ஏன்னா என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை, என்ன மாதிரி ஒரு கஷ்டம், ஏன் நடக்க போகுது, என்ன என்ன எப்ப சாக போறோம்னு தெரியாம நண்பனோடு சொல்லி அந்த கஷ்டமான நேரத்தில் தாவீது என்ன பண்றாரு, தன் நண்பனோடு பிரிந்து அங்கிருந்து நாப் என்ற ஊருக்கு போறார். நாப் என்ற ஊருக்கு, அதுலதான் இந்த 21வது அதிகாரம் தொடங்குறத நம்ம பார்க்கிறோம். நாபுக்கு ஏன் போறாருன்னா ஆண்டவருடைய கூடார் அங்கதான் இருந்துச்சு. அந்த நாப்ன்றது வந்து பெஞ்சமின் கோத்திரத்துல வரகுற ஒரு சின்ன நகரம், ஒரு பட்டணம், அங்கதான் இது இருக்கு. ஏன் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இதுக்கு முன்னாடி கூடாரம் எங்க இருந்துச்சு 1 சாமியல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் யாருக்காவது தெரியுமா, ஷைலோன்ற ஒரு ஊர்ல இருந்துச்சு இல்லைங்களா. அங்கதான் ஏலி இருந்தாரு, அந்த இடத்துல தான் சாமியல் எடுத்துட்டு வந்து விட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஏலியுடைய குடும்பத்தார் கொடுத்த தண்டனையினால இந்த ஷைலோவே அழிக்கப்பட்டுச்சு, அந்த கூடாரமே அழிக்கப்பட்டு உடன்படிக்கை பெட்டி பிலிஸ்தியர்கிட்ட போயிருச்சு. இப்போ அந்த கூடாரம் வந்து எங்க வந்திருக்கு, நாபுல இருக்கு. அந்த நாபுல பிரதான ஆசாரியரா இருக்கிறவர் அபிமெலக் இல்லைங்களா, அபிமெலக் அங்க இருக்கிறார். அங்க தாவீது தன்னுடைய கஷ்டமான இடத்துல வர்றார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் நோட் என்னன்னா, சாமியல் கிட்ட ஒரு தீர்க்க தரிசனத்துக்காக, ஒரு தீர்க்க தரிசன உதவிக்காக ஓடினார். அது முடிஞ்சு ஒரு முடிசூட்டப்பட வேண்டிய யோனத்தான் கிட்ட ஒரு ராயல், ஒரு ராஜரீக உதவிக்காக ஓடினார். இப்போ ராஜா, இப்போ தீரதர்சி கிட்ட ஓடி, ராஜா கிட்ட ஓடி, இப்ப எங்க ஓடுறாரு, ஆசாரியன் கிட்ட ஓடுறார் இல்லைங்களா. ப்ராஃபெட், பிரீஸ்ட், கிங் இந்த இதுலயும் வர்றத பார்க்கும், இந்த மூணுலயும் அவர் இப்ப ஓடுறாரு. அங்க ஒரு ஆசாரியன் கிட்ட ஓடுறார். நாப் வந்து ஒரு அந்த நகர் பட்டணமே எல்லாம் பிரீஸ்ட்னால நிறைந்த பட்டணம். 85 பிரீஸ்ட் கிட்ட இருந்து அங்க பிரதான ஆசாரியராக அபிமெலக் இருக்கிறார். ஏன் அங்க வரார் தாவீது, ஏன் அங்க வராருன்னா, எங்கெங்கயோ போயிருந்திருக்கலாம், ஏன் அங்க வராருன்னா ஒரு 2 காரணங்களை நம்ம யோசிக்கலாம். ஒன்னு வந்து அவர் இன்னுமே தேசம் கடத்தப்பட்டு இன்னும் பல இடங்களுக்கு ஓட வேண்டியதா இருக்கலாம், எங்க போக முடியுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, எப்படி தன் உயிர் நண்பங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறோமோ, ஆண்டவர் குடியிருக்கிற ஆண்டவருடைய கூடாரமான இடத்துல அவருடைய பரிசுத்தமான அந்த ஆர்டினன்சஸ் அதெல்லாம் அதெல்லாம் கடைசி தடவை ஒரு வாட்டியாவது போய் பார்த்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கலாம். உங்களுக்கு சங்கீதங்கள்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், தாவீது வந்து அந்த ஆலயத்தையும் அந்த கூடார காரியங்களையும் எவ்வளவு மிஸ் பண்றாருன்னு. சில இடங்கள்ல போய் நாடோடியா இருக்கும் போது ரொம்ப அதுக்காக ஏங்கி இருக்கிறார். அந்த ஆலயம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்க, அந்த மாதிரி ஆலயத்தின் சடங்கு அதெல்லாம் ரொம்ப விரும்பி, அவர் ஆண்டவரை ரொம்ப விரும்பி செய்யறவர். அதனால கடைசியா அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம், ஒரு காரணம் அது இருக்கலாம். ரெண்டாவதாக ஒரு வழிநடத்தலுக்காக போகலாம், தான் என்ன அடுத்தது செய்யணும், குழம்பி இருக்கிறோம், வழிநடத்தலுக்காக போகலாம். ஏன்னா அந்த இருக்கிற அந்த கூடாரத்துக்கிட்ட தான் பிரீஸ்ட் கிட்ட உர்ரம் தும்மம் என்னுவாங்க, அவங்க கிட்ட 2 கல் வச்சிருப்பாங்க. யாருக்காவது வழிநடத்தல் வேணும்னா அந்த கல்லை போட்டு அவங்க சொல்லுவாங்க, நீங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம், இதான் ஆண்டவர் சொல்றாருன்னு. அந்த டைரக்ஷனுக்காக அங்க போயிருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க டேயோகுன்ற ஒருத்தன் வந்து சவுளுடைய ஆலயம், அந்த ஆலயத்துல இருந்து பார்த்து போய் சவுலுக்கு 22:10 அறிவிக்கிறான். இது இந்த மாதிரி அவனுக்கு கர்த்தர்கிட்ட விசாரிக்க வந்தான், என்ன செய்வதுன்னு அபிமெலக்கு விசாரித்து அவனுக்கு விஷயத்தை தெரிப்படுத்தினான்னு அவருக்கு சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 காரணங்களுக்காக வந்திருக்கலாம், தன் உபத்திரவ நாட்களில் என்ன செய்வது, ஒரு ஆண்டவருடைய ஆலயத்துக்கும் நெக்ஸ்ட் என்ன செய்வதுன்னு ஒரு டைரக்ஷனுக்கும் ஒரு வழிநடத்தலுக்கும் தாவீது வந்திருக்காரு. ஓகே, இந்த 1-9 வரைக்கும் 4 தலைப்புகளை நம்ம புரிஞ்சுக்க பார்க்க போறோம். 4 தலைப்புகள். முதலாவது என்னன்னா, தாவீதுடைய பயம் நிறைந்த வஞ்சனை. அதை முதல்ல பார்ப்போம். பாருங்களேன், 1-2 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். தாவீதுடைய பயம் நிறைந்த வஞ்சனை. என்ன வஞ்சனை? இந்த பிரீஸ்ட் வரார், தாவீது அங்க நாபுக்கு வந்த உடனே, அபிமெலேக் வந்து தாவீதை பார்த்த உடனே, நாபு வந்து கிபியாலிருந்து 4 மைல் இருக்கு, அதனால 4 மைல் தூரம் வந்திருக்கிறாரு சவுலுடைய பேலஸ்ல இருந்து. அங்க வந்த உடனே அபிமெலேக் பார்த்து என்ன போட்டிருக்கு, எதிர்கொண்டு போய் மிகவும் பயந்தான்னு வருது. நடுக்கத்தோடு ஏன் நடுங்கிறார் அபிமெலேக்? ஒரு ஐபிரிஸ்த் ஏன் நடுங்கிறாருன்னா, ஒரு ஒரு சூழ்நிலை, ஏன்னா நாபு வந்து பக்கத்துல தான் இருக்குது. அங்க பேலஸ்ல நடக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம். அவங்களுக்கு தெரியும் சவுலுக்கு வந்து கெட்ட ஆவி பிடிச்சிருக்கு, அவர் எந்த நேரத்துல என்ன செய்வாருன்னு தெரியல. ஒரு கவர்மெண்ட்ல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலை இல்லாத தன்மை, என்ன செய்வாங்களோன்னு தெரியாத தன்மையில என்ன இருக்கும், எல்லாருக்கும் ஒரு விதத்துல படபடுப்பு தான் இருக்கும். இப்ப சவுல் தாவீதுடைய ஆளு, அவர் வந்திருக்கிறாருன்னா என்னவோ ஏதோ அப்படின்னு நடுநடுக்கத்துல வந்திருக்கிறார். அதுவும் இவர் வந்து தனியா வந்திருக்கிறார், தனியா வந்திருக்காரு. தாவீதும் ஒரு நடுநடுக்கத்தோடு தான் வந்திருக்கிறார் இல்லைங்களா, ஒரு பயங்கர ஒரு நடுநடுக்கத்தோடு வந்திருக்கிறார். ஏன் இந்த அபிமெலேக் நமக்கு உதவி செய்வானா, காட்டி கொடுத்துருவானா, இவன் ஃப்ரெண்ட்லியா இருப்பானா, நம்மளுக்கு காட்டி கொடுத்துருவாங்களா அப்படின்ற அவர் மனசுலயும் இவர் மனசுலயும் ஒரு சூழ்ச்சி. என்னவோ எதுக்கு வந்திருக்காரோ, ஏன் வந்திருக்காரோன்னு ஒரு பயம். இவர் வர விதங்களை பார்த்தா வித்தியாசமா இருக்குது. வந்து கேக்குறாரு அபிமெலேக், நீ ஏன் தனியா வந்திருக்கிற, ஏன் தனியா வந்திருக்கிற, எதுக்கு வந்திருக்கிற, ஏன் தனியா உன் ஆட்கள். ஏன்னா தாவீது எப்பவும் வரும்போது அவர் ஒரு, இப்ப பார்த்தா ராஜாக்கு மருமக இல்லையா இல்லைங்களா, அவங்க மகளை கட்டி இருக்கிறாரு. அவர் வரும்போது ஒரு பெரிய இது பயத்தோடு வராரு. இவரு என்ன எதுக்கு வந்திருக்கிறாரோன்னு, அவரு தனியா வந்திருக்கும் போது என்ன, ஒரு பெரிய ஆரவாரத்தோடு ஆர்மியோடு தான் வரணும், இவர் தனியா வந்திருக்காருன்னு பார்த்து பயப்படுறாரு. கேட்கும் போது தாவீது கேட்கிறாரு, தாவீது என்ன சொல்றது, தனியா ஏன் வந்திருக்கிறான்னு. அவரு திடீர்னு ஒரு, அவரு ஒரு பொதுவாகவே தாவீது வந்து ஒரு ஒரு கவி இல்லையா, கவிங்களுக்கு, ஏன்னா சங்கீதக்காரன், சங்கீத கவி எல்லாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப கற்பனை இருக்கும் இல்லைங்களா, கற்பனை பண்ணி ரொம்ப பேசுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு அவருக்கு ஒரு கற்பனையா வருது ஒன்று. பாருங்களேன், எவ்வளோ தனியா வந்திருக்கிற, ஏன் வந்திருக்கிற, ரெண்டு கேள்வி வந்த விதமே ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கேன்னா, அவர் இமேஜின் பண்ணி ஒரு கதையை சொல்றார், கற்பனை கதைய. என்ன சொல்றாரு, ராஜா என்ன ஒரு ரகசிய வேலையா அனுப்பிச்சிருக்கிறார், நான் தனியா வரல, கூட்டம் தான் இருக்குது, அந்த கூட்டம்லாம் ஒரு இடத்துல நான் எல்லாரும் வந்தேன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால மாறு வேஷத்துல வர மாதிரி நான் வந்திருக்கிறேன், ஒரு ரகசிய வேலையா நான் வந்திருக்கிறேன், அதனால யாரும் கவனிக்க கூடாதுன்னு வந்திருக்கிறேன். அதை ராஜா ரகசியமா வைக்க சொல்லி இருக்கிறாரு. என்ன ரகசிய வேலைன்னு உனக்கும் நான் சொல்ல முடியாது, நீ பிரீஸ்ட், என்ன ரகசிய வேலை இல்ல உனக்கு, ராஜாவே ரகசியமா எக்க சொன்ன உனக்கு நான் எப்படி சொல்றது, ரகசிய வேலையா வந்திருக்கிற அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டார். பாருங்களேன், அது பிரீஸ்டா இருந்தாலும், ஆனா செய்யலாமா தாவீது, சங்கீதக்காரன், சங்கீதம் 1 எழுதினவர், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர், யாரு பொய்ய போய் யாருக்கிட்ட பொய் சொல்றது, ஐ பிரதான ஆசாரியர்கிட்ட கூடாரத்துல வந்து பொய், பொய் இல்லைங்களா, என்ன ஒரு கற்பனை பொய், என்ன ஒரு வஞ்சனை. சவுல் வந்து தன்னை கொல்ல நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் இவர் வந்து எப்படியாவது உயிர் பிழைக்கணும்ன்றதுக்காக, இதை பத்தி நம்ம என்ன சொல்றது, வேதம் வந்து பாருங்களேன் இதை மறைக்கல, தாவீது நேரடி அக்கௌண்ட் ரியல் சொல்லுது, என்ன மாதிரி வந்து பொய் சொல்லி இருக்கிறார் பாரு. இதை நியாயமும் படுத்தல வேதம், ஆனா இந்த போய் அவர் சொன்னது வந்து எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படுத்துச்சுன்னு நம்ம அடுத்த அதிகாரத்துல பார்க்க போறோம். இந்த அபிமெலேக்கும் சரி, அந்த ஊர்ல இருக்கிற 85 பிரீஸ் அவங்களுடைய மனைவிகள் அவங்களுடைய பிள்ளைகள் ஆடு மாடு எல்லாத்தையும் கொன்னு குவிக்க போறோம். சவர் எல்லாரும் சாக போறாங்க. அதை பத்தி நினைச்சு பாருங்களேன், இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இந்த மாதிரி ஏமாத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் வந்து இவர் பிரதான ஆசிரியர் தான், ஒருவேளை இவர்கிட்ட உண்மையை சொல்லி இருந்தா, சாமுவேல் கிட்ட சொன்ன மாதிரி உண்மையை சொல்லியிருந்தா, இவர் ஒருவேளை நல்ல வழியை காமிச்சு ஏதாவது ஒரு கைடன்ஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவர் சித்தம் என்னன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா தாவீது வந்து பொய்ய சொல்லி என்ன நிலைமை அந்த ஊரே அழியறதுக்கு காரணம் ஆயிட்டார். ஊரே அழியறதுக்கு காரணம் ஆயிட்டார் பாருங்களேன். அதனாலதான் பாஸ்டர்ஸ் கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஏன்னா பாஸ்டர்ஸ்லயும் நீங்க ஆபத்துல போட்டுருவீங்க. பாஸ்டர்ஸ் கிட்ட போய் சொன்னா அது இன்னைக்கு நாளைக்கு இல்ல, அது பெரிய விளைவுகள் வருது, பெரிய விளைவுகள் வருது. நான் நினைச்சு பாக்குறேன், சில பேர் காண்டி அப்ப காண்டி உண்மையை சொல்லி இருந்தா எவ்வளவு நல்லா செஞ்சிருக்கலாமே, எவ்வளவு நல்லா சொல்லி இருக்கலாமே, எப்படியாவது நம்மள மனசு மாத்தணும், எப்படியாவது நமக்கு ஏதோ ஒன்னு சொல்லணும், நம்ம ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லி அறகுறை காரியங்களை சொல்லி நம்ம ஒப்புதலை வாங்கி செஞ்சிடறாங்க, போய் சொல்லிடுறாங்க. ஆனா அதுல என்ன பயங்கரமான விளைவுகள் வருதுன்னு அது கொஞ்சமாவது கொஞ்சம் உண்மையா சொல்லியிருந்தேன். ஏன் போய் சொல்லணும், ஏன் மறைச்சிங்க, அதுக்கப்புறம் அப்புறம் உட்காந்து அழுவுறது என்ன பிரயோஜனம், அப்படித்தான் ஆயிடுச்சு பாருங்களேன். அது தாவீது பயத்துல கோழைத்தனத்துல, அதனாலதான் பயம் நிறைந்த வஞ்சனை நான் சொல்றேன், தாவீதுடைய பயம் நிறைந்த வஞ்சனை. ஆனா தாவீது கிட்ட நம்ம கொடுமையா இருக்க முடியுமா, பெரிய தப்ப பண்ணிட்டாரு, என்ன பெரிய தப்பு, ஆனா அவர் சூழ்நிலை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை எத்தனையோ பேருக்கு இல்லாதிருந்தும் போய் சொல்றாங்கன்னா அவர் சூழ்நிலை எப்படி உயிருக்கு பொழைச்சு மனுஷன் ஓடுது இல்லைங்களா, எந்த நேரத்துல யார நம்புறதுன்னு தெரியாம மயக்கம் அடிக்குது, மயக்கம் அடிக்கிற நிலையில உயிருக்கு பயங்கரமான நேரத்துல ஒரு ஆசாரியன் கிட்ட வராரு, ஒரு தேவையோடு வராரு. வந்து ஒருவேளை அந்த ஆசாரியனை எந்த தொந்தரவுல போற்ற கூடாது என்பதற்காக அவரே வரும்போது அவரே பயப்படுறாரு. இந்த பயப்படுற ஆசாரியன் கிட்ட நம்ம போய் சொல்லி இன்னும் பயந்து கலங்கிற போறாருன்றதுனால இருக்கலாம் அந்த வருத்தத்தை. தாவீது வந்து வருத்தப்படுறாரு பாருங்களேன், 1 சாமுவேல் 22:22 அத பத்தி வருத்தப்படுறார்.
அப்பொழுது தாவீது அபியாத்தாரை பார்த்து, ஏலோனியனாகிய தோவைக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன்.
தொடர்ந்து படிங்க.
உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே.
பாருங்களேன், அட்மிட் பண்றார், எல்லாரையும் கொண்டுட்டானே அதுக்கு காரணம் நான் தான், நான் தான். ஒரு விசுவாசி வந்து தப்பே செய்யாதவன் விசுவாசி இல்ல பாருங்களேன். இந்த தாவீதுக்கு வாழ்க்கை எப்படி ஓடுது அந்த சூழ்நிலையில் நமக்கு இருந்து பாத்துருக்கிறோமா, அந்த மாதிரி பிரஷர்டு டைம் அலமோதுது வாழ்க்கைய, ரொம்ப பிரஷர், லைஃபே அலமோதுற மாதிரி, என்னைக்கு உயிர் போவோன்னு தெரியாம மென்டல் டிஸ்ட்ரெஸ்ல வேதனையில இருக்கிற போது ஒரு வஞ்சனையா போய் சொல்லிட்டாருதான், தப்புதான், வேதம் அதை தப்பாதான் காட்டுது. ஆனா ஒரு விசுவாசி தப்பு செஞ்சாங்கன்னா என்ன இருக்கணும், மனம் திரும்புதல் இருக்கணும் இல்லைங்களா. உன் தகப்பனார் எல்லாரும் இறந்ததுக்கு நான் செஞ்ச வஞ்சனை தான் காரணமா போயிருச்சுன்னு. அது மாத்திரம் இல்ல, நம்மளும் சில நேரங்களில் பாருங்க, அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து சில நேரத்துல நம்ம அவசரத்துல தப்பு செய்யறோம், தப்பா பேசிடுறோம், அந்த நைட்ல போய் தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம அதை யோசிக்கணும், உட்கார்ந்து படுக்கும் போது ஐயோ நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, ஐயோ ரொம்ப போய் சொல்லிட்டோமே, ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே, இந்த சூழ்நிலை அந்த பிரஷர் நம்மளை இப்படி செய்ய வச்சிருச்சேன்னு அது யோசிக்காத விசுவாசிகள் இருக்கக்கூடாது. நீங்க அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் நீங்க, வெரி வெரி ராங், இல்லைன்னா அது ரொம்ப இருதயம் கடினப்பட்டுரும். நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கோம், ஏதோ ஒரு பெரிய யார்கிட்ட பேசியிருக்கணும், நைட்ல யோசிக்கணும், உட்காந்து நம்ம சொன்னது சரியா, தப்பு பண்ணியிருக்கோமே, நம்ம இப்படி மாத்திக்கணுமே, இதை சரி செஞ்சுக்கணுமே. அது தப்பு செஞ்சாலும் நம்ம ஏன்னா ரெகுலரா தப்பு செய்யறவங்க, தப்பா பேசுறவங்க இல்லைங்களா, நம்மளை சோதித்து பார்க்கணும். அதனால அதே தாவீது தானே சொல்லார், தேவனே என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து பாரு இல்லைங்களா. அதே தாவீது பாருங்களேன், அதே சூழ்நிலையில ஒரு பாடத்தை அவர் கத்துக்கிட்டாரு, கத்துக்கிட்டு அது எல்லாருக்கும் போதிக்கிறாரு. 34:13 பாத்தீங்கன்னா இதே அதிகார சூழ்நிலையில தான் அவர் எழுதுறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அவர் எழுதுறார், என்ன எழுதுறாரு, 34:13 அந்த சங்கீதம் ஆரம்பத்துல எப்படி வருது, இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு தலைப்பெல்லாம் இல்லையா,
தாவீது அபிமெலேக்கிற்கு முன்பாக வேஷம் ஆறின போது அவனால் துரத்தி விடப்படுகிறேன் பாடின சங்கீதம்.
இன்னொரு அபிமெலக் வருவாரு, காத்துல அபிமெலக், இதே அதிகாரத்தில் தான் வரும் அந்த சூழ்நிலை. இதே அதிகாரத்தில் இன்னொரு நிகழ்வு ஆன பிறகு தன் வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பார்த்து அவர் எழுதுற சங்கீதம் இது. ஆண்டவர் என்ன காப்பாத்தினார் அதெல்லாம் சொல்லிட்டு வராரு, உயிரெல்லாம் காப்பாத்தினார். 13வது வசனத்துல என்ன சொல்றாரு?
உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வர்ணனைக்கும் விலக்கி காக்கும்.
உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடை கபட்டு வசனத்திற்கு. எப்படி பேசினாரு? அபிமெலேக் கிட்ட திடீர்னு கற்பனை பண்ணி நம்புற மாதிரி ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்திட்டாரு. கபட்டு வசனத்திற்கு காத்துக்கொள்ளும், அதனால வருகிற விளைவு ரொம்ப பெருசு. அதனால பயங்கரமான விளைவுகள் வரும், பயங்கரமான கொடுமைகள் நடக்கும். அதனால உன் நாவ அதுல இருந்து காப்பாத்திக்க அது அவர் எழுதுறார். ஏன்னா பேதுரு ஒரு வசனம், தாவீதுடைய வசனத்தை தான் எழுதுறாரு. நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்ல நாட்களா வரணும்னு காப்பு நினைக்கிறவன் என்ன பண்ணும், அவன் நாவை பொல்லாப்புல இருந்து காத்துக்கணும், வஞ்சனையில இருந்து காத்துக்கணும். ஏமாத்துற வார்த்தைகள், பொய் சொல்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏன்னா அதுல இருந்து பெரிய விளைவுகள். ஊரே போச்சுங்களே, ஊரே போச்சுங்களே, வாட் அ சேட் திங். அன்னைக்காண்டி உண்மையை சொல்லியிருந்தா, தட்ஸ் தி திங், ரொம்ப சேட் பாருங்களேன். அதனால தான் நம்ம யோசிக்கணும். தாவீது பாருங்களேன், அவருடைய தப்பு செஞ்சு பெரிய தப்பு தான், அதனால பெரிய விளைவுகள் தான் வந்துச்சு. ஆனா அதுல இருந்து பாடத்தை படிச்சு மனம் திரும்பி வேதனைப்பட்டு இல்லைங்களா அதை பாக்குறோம். ஓகே, தாவீதுடைய பயம் நிறைந்த வஞ்சனையை நம்ம பாக்குறோம். அடுத்ததாக என்ன பாக்குறோம்? தாவீதுடைய கொடுமையான பசி. பசி, அந்த பரிசுத்த அப்பம், அதை பத்தி பார்ப்போம். தாவீதுடைய மிக பயங்கரமான பசி. தாவீது வந்து எங்கிருந்தோ ஓடி வந்து யோனத்தான் கிட்ட அடைக்கலம் புகுந்தார். யோனத்தான் கிட்ட வந்து யோனத்தான் போய் அந்த காரியங்களை விசாரிச்சுட்டு வர்ற 3 நாளுக்கு வயல்ல தான் இருந்தார், ஃபீல்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தார் என்ன நியூஸ் வருமோன்னு. அங்கிருந்து கிளம்பி நாபுக்கு 4 மைல் வந்திருக்கிறார். வரும்போது பயங்கர பசி, பஞ்ச பசியில இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, யாருங்க ஒரு அவுட்லா, ஒரு நாடோடிக்கு, ஒரு தேசமே அவனை கொல்லணும்னு அறிவிச்சு அவனுக்கு யாராவது சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து உதவி பண்ணாங்கன்னா, ஏன் இப்போ அபிமெலேக் அவருக்கு உதவி பண்ணதுனால உயிரே ஊரே எரிச்சு சாவடிச்சு போட்டார். யார் உதவி செய்வாங்க? யார் தாவீதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க? சாப்பாடே இல்லாம பசியில, பயங்கர பசியில பாருங்களேன் வராரு. தலையே சுத்துற மாதிரி, எங்க போறதுன்னு தெரியாத ஒரு நிலையில், எப்பனா நான் அரெஸ்ட் ஆயிடலாம், எங்கனா என்ன ஆகுமோ, நான் நாபுக்கு போறேன், அந்த நாபுக்கு போய் எனக்கு என்ன ஆகுமோ கூடாரத்தில், அங்க இருக்கிற பிரதான ஆசிரியர் என்ன காட்டி கொடுத்துட்டார்னா என்ன ஆகும்? பசினா அந்த மாதிரி, இந்த மாதிரி பசி இல்லை, பயங்கர சில நேரத்தில் பசி எடுக்கும் போது அந்த அந்த ஸ்திரீ சொன்ன மாதிரி அந்த அப்பத்தின் துணிக்கைகள் கீழே விழுந்தாலும் எடுத்து சாப்பிடலான்னு இருக்கும் இல்லைங்களா பசி. இல்ல யாராவது சாப்பிட்டு போட்ட இலையிலாவது மிச்சம் சாப்பாடு இருந்தா சாப்பிட்டுலான்னு இருக்கும் சரிங்களா. அந்த டைம்ல எல்லாம் பார்க்க மாட்டோமே, பஞ்ச பசி இருந்தா என்னத்தை பாக்குறது, எடுத்து சாப்பிட்டுலான்னு இருக்கும். அந்த மாதிரி பசி தாவீதுக்கு, பயங்கர பசிய அவர் வார்த்தைகள்லயே தெரியுது பாருங்களா. வந்து என்ன கேக்குறாரு 3வது வசனத்துல?
இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை
ராஜா எனக்கு ரகசியமா அமைச்சிருக்கிறார், நான் ரகசிய வேலையா வந்திருக்கிறேன், இப்பொழுது சமைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல, என் தாங்காது வயிறு, சமைச்சு கொடுக்கறேன், அதை பண்ணி கொடுக்கறேன் சொல்லாது. கையில என்ன வச்சிருக்கிற? 5 அப்பம் இருக்குதா, கையில என்னவாகிலும் அப்பம் இருக்குதா, என்ன இருக்குதோ கொடு, பிச்சை எடுக்கணும்ன்ற இல்லைங்களா, என்னன்னா கொடுங்க சார், பசி எடுக்குது அப்படின்ற மாதிரி என்னவாகிலும் கொடு. அதான் பாக்குறோம் தாவீதுடைய பஞ்ச பசிய பாக்கிறோம். என்னவாகிலும் செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் இம்மீடியட்டா எனக்கு வேணும், இல்லைன்னா மயக்கம் அடிச்சு நான் உளுந்துருவேன். ஏதாவது கொடுங்க பாருங்களேன். பசி ஒருவேளை அதெல்லாம் பார்த்து ஏதாவது இவர் கொடுப்பாரா கொடுப்பாரான்னு அந்த பசியில அபிமெலேக்கே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அபிமெலேக் என்ன சொல்றாரு? சாதாரண அப்பம், சாரி டேவிட், சாதாரண உனக்கு கொடுக்கற மாதிரி அப்போ இங்க இல்ல அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படியே இவ்வளோ தூரம் பசிக்கு இங்க தான் கிடைக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் தலை சுத்தி உளுர்த்து சாப்பிடலான்னு வந்தா சாப்பாடு இல்லைன்றாங்களேன்னு தாவீதுக்கு தலை சுத்திரமா தான் இருந்திருக்கும். அப்படியே மனசே உடஞ்சி போய் மூஞ்சே சுருங்கி போய் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவர் அபிமெலேக் என்ன பண்றாரு பார்த்து, ஆனால் பரிசுத்த அப்பம் இங்கே இருக்கிறது. தாவீது எங்கேயாவது எச்ச சாப்பாடுல ஏதாவது துணிக்கையாவது கிடைக்குமான்னு வரும்போது அபிமெலக் என்ன சொல்றாரு, இங்க சாதாரண அப்போ இல்ல ஆனா பரிசுத்த அப்போ. அவர் பார்த்து, ஆனா இந்த அப்போ நான் உங்களுக்கு அந்த மத்தேயுவில் நம்ம படிச்சிருக்கிறோம், லேவியர் ஆகும புத்தகத்தின் படி லேகராம 24:5-9 இருந்து நீங்க நம்ம படிச்சோம், போன வாரம் படிச்சோம் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்து இதே நிகழ்வை தான் எடுத்து பயன்படுத்துறார். இந்த அப்போ வந்து அந்த ஜப ஆலயத்துல வந்து மூணு பிரிவினை இருக்கும் இல்லைங்களா, மகாபரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், த அவுட்டர் கோர்ட் வெளியில இருக்கிற ப்ரீஸ்டுடைய இடம். மகாபரிசுத்த ஸ்தலம் அங்கதான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ரெண்டாவது வந்து பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல மூணு ஃபர்னிச்சர் இருக்கும். ஒன்னு வந்து இந்த குத்துவிளக்கு, இந்த ஏழு குத்துவிளக்கு இல்லைங்களா, இப்படி வர அந்த விளக்கு இருக்கும். அடுத்தது வந்து அந்த இன்சென்ஸ், தூபம் காட்டுகிற பலிபீடம் இருக்கும், தூபம் காட்டுற பலிபீடம். மூணாவது ஒரு கோல்டன் டேபிள் இருக்கும். அந்த கோல்டன் டேபிள்ல என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறது ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஃப்ரெஷ்ஷா பிரெட்டை பேக் பண்ணி 6 loaf ஒரு சைடு, இன்னொரு 6 loaf வைக்கணும், 12 loaves பிரெட் அங்க வைக்கணும். அது ஆண்டவர் லேவியராமத்துக்கு கொடுத்திருக்காரு. என்ன பண்ணோம், அது 6 நாள் இருந்து 7வது நாள் திருப்பி ஃப்ரெஷ்ஷா பிரேக் பண்ணி அந்த பழைய பிரெட்டை எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த பழைய பிரெட்டை வெறும் ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். வேற ஆரோனுடைய பிள்ளைகளை விட்டு வேற ஒருவருமே சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவருடைய பிரமாணமே இருக்கு, ஆண்டவருடைய லாவே இருக்கு. அதை நம்ம படிச்சோம், அதனால திருப்பி படிக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரெட். அந்த பிரெட் என்ன குறிக்குது, அந்த 12 ஒரு சிம்பாலிக், அந்த 12 loaf 12 slices வந்து ஒவ்வொரு 12 கோத்திரத்துக்கு அடையாளமா இருக்கு. ஆண்டவருக்கு முன்பதாக அந்த 12 கோத்திரமும் அவருடைய சந்நிதியில அவர் கண்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் இருக்கு. அவர்களை பராமரிக்கணும், அவர்களை போஷிக்கிற, அவர்களை காக்கிற தேவன் நான் தான். உங்களுடைய தேவைகள், உங்கள் அடிப்படை தேவைகளுக்கு நான் எப்பவும் நான் பார்த்துக்குவேன்ற ஒரு அடையாளமாக அங்க இருக்கு. அந்த அப்பத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். 12 கோத்திரங்கள் வந்து என்னோடு இருக்கக்கூடிய டெய்லி கெஸ்ட். நான் சாப்பிடும் போது அவங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன்னு இருக்கிறவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி என்னுடைய பரிசுத்த இடத்திலேயே உங்களுடைய தேவைக்கு ஒரு அடையாளமா நான் வச்சிருக்கேன். உங்களை நான் போஷிப்பேன், உங்களை நான் காப்பேன். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, என்ன வனாந்திரமா இருந்தாலும் சரி, சாப்பாடே கிடைக்காத நிலையா இருந்தாலும் சரி, நான் உங்களை போஷிப்பேன். அது என்னுடைய உடன்படிக்கை. 12 கோத்திரமே நீ பசியில பஞ்சத்துல சாக மாட்டேன். ஏன், அதுக்கு அடையாளமாக என் ஆலயத்தில் எப்பொழுதும் என் கண் முன்னாடி உங்களுடைய தேவையை எனக்கு தெரியும், உங்களுடைய போஷனை எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பிரெட்டை வச்சிருக்காரு. அந்த பிரெட்டை யார் மட்டும்தான், ஜனங்களுடைய பிரதிநிதி ஆணையே இந்த ஆசாரியர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு ரூலை வச்சிருந்தார். ஆனா இந்த அபிமெலக் வந்து ஒரு மனம், எந்த அளவுக்கு தாவீதுடைய நிலைமையை புரிஞ்சு இரக்கத்தை புரிஞ்சு, அவருக்கு நல்ல ஆசாரியம் தான், ஆண்டவருடைய சடங்குகள் இல்ல, லீகலிஸ்டிக்கா சடங்குல அவர் இன்ட்ரெஸ்டடா இல்ல, மனிதன் தேவை உயிரே போற மாதிரி மனுஷன் இருக்கானேன்னு தாவீதுடைய நிலைமையை பார்த்து அந்த அப்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்கற அப்படின்னார். பாருங்களேன், அது வந்து இயேசு மெச்சித்துக்கிட்டு அது புதிய ஏற்பாடுல இந்த பரிசேயர்களை பார்த்து கடிந்து கொண்டார். நீங்க ஓய்வு நாள்னு புடிச்சுக்கிட்டு அந்த மனிதனுடைய தேவையை கவனிக்காம இருப்பீங்களே, மனிதனுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள் தடையாக ஓய்வு நாள் ஒருபோதும் வரக்கூடாது. இந்த நிகழ்வை தான் ஆண்டவர் எடுத்து நமக்கு சொல்றார். பாருங்களேன், நம்ம மத்தேயு 12வது அதிகாரத்துல போன வாரம் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆகவே அபிமெலக் என்ன பண்றாரு, ஒரு இந்த அபிமெல இவரு பிரதான ஆசாரியர் இந்த பிரெட்டை தாவீதுடைய தேவைக்கு எடுத்து கொடுக்கிறார். பாருங்களேன், இதுல வந்து தாவீதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க, நான் ஏதாவது துணிக்க விழுவுமா, எச்ச இலையில ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா, மிச்சம் மீதி கிடைக்குமான்னு ஆண்டவருடைய கூடாரத்துக்கு பசியா ஓடி வந்தா எனக்கு எந்த அப்பம் கிடைச்சிச்சு, வெறும் ஆசாரியர்கள் சாப்பிடக்கூடிய பரிசுத்த பிரசன்னத்தின் அப்பம். அது வந்து ரொம்ப அது அந்த சிம்பாலிக் லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கிடைக்குது தாவீதுக்கு, தாவீதே ஆண்டவருக்கு ரொம்ப அவர் நன்றி செலுத்தணும். அவர் இருதயெல்லாம் ரொம்ப பூரிச்சு போயிருக்கும். ஏன்? ஆண்டவர் இந்த அப்பத்தை கொடுத்து, அவருடைய பிரசன்னத்தின் அப்பத்தை கொடுத்து தாவீதுக்கு என்ன சொல்றாரு? தாவீதே, என்னுடைய ஆலயத்தில் அந்த அப்பத்தின் மேல நான் எப்பவும் கண் வைத்து எப்படி 12 கோத்திரங்களை காப்பேனோ, நீ ஒரு வனாந்திரக்கு நான் உன்னை துரத்தி விடலாம், வனாந்திர பயணமாக போகலாம், ஒரு நாடோடியாக போகலாம், நீ எங்க போனாலும் நீ பட்னியா சாவ மாட்டே, உனக்கு நான் சாப்பாட பாத்துக்குவேன், உனக்கு ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, எந்த நிலையில நாடோடியா எங்க சுத்தினாலும் உன்னை நான் போஷிப்பேன், உன்னை நான் காப்பேன். ஒரு ஒரு தடவையும் நான் என்னுடைய ஆலயத்தில் இருக்கும் போது எனக்கு கண் முன்னாடி உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு எனக்கு ஞாபகம் இருக்கும். நீ பயப்படாது, என்ன ஒரு அஷூரன்ஸ் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், நாடோடியா போற சாப்பாடு யார் போட போறாங்க, யார் என்ன கொடுக்க போறாங்கன்னா, அந்த அப்பத்தை கொடுத்து தாவீதுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார், நான் பாத்துக்குவேன் உன்னை, இந்த தேவைகள் பெருசா இருக்கலாம், 5 அப்பத்தை நான் கொடுக்கறேன். 5 அப்பம் என்ன நமக்கு ஞாபகப்படுத்தணும்? வேற எங்க பைபிள் 5 அப்பத்தை பாக்குறோம்? மார்க்ல பாக்குறோம் இல்லைங்களா? 5 அப்பத்தை வச்சு என்ன பண்ணார் ஆண்டவர்? திரளான ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். திரளான ஜனங்களுக்கு அந்த 5 அப்பத்தை தாவீதுக்கு கொடுத்து, உண்டு தேவைகள் திரளானதா இருக்கலாம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறது இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையில உடைய தேவைகளை நான் பார்த்து கொள்ளுவேன். தாவீதே, நீ கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஒருபோதும் நீதிமான் பிச்சை எடுப்பதில்லை, அதுதான் அவர் எழுதியிருக்கிறார், அதை அனுபவிச்சு நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன் தேவைகளை பார்த்துக்கிறேன். டெஸ்பரேட் டைம்ல எவ்வளவு அதிசயமா ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆறுதல், ஒரு உதவி ஆண்டவர் அவருக்கு செஞ்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், தாவீதுகிட்ட ஆண்டவர் கஞ்சத்தனமா நடக்கல. அந்த கெட்டகுமாரன் வந்து மனம் திரும்பி அவன் சொல்றான், எங்க தகப்பனுடைய வீட்டில் போதுமான அப்பம் இருக்கிறது, இங்கேயோ நான் பன்றிகளுக்கு மத்தியில் பிச்சை எடுக்கிற நிலைமை ஆன. ஆண்டவர்கிட்ட தூரம் போகும்போது தாங்க இது, இந்த ஆண்டவர்கிட்ட தூரம் விசுவாச தளர்ச்சி அப்படின்னு. ஆனால் திருப்பி தகப்பனுடைய வீட்டுக்கு வரும்போது தாவீதுக்கு எப்படி ஒரு ஒரு கொளுத்த மா கன்ற அடி பண்ணிக்க பண்ணுன்ற மாத்தான் ஒரு விதத்தில் ஒரு ஷோபட் பிரசன்னத்தின் அப்பத்தை வெறும் ஆசாரியர். தாவீது ஒருபோதும் ஆசாரியர் இல்ல, அவருக்கு அந்த அப்பத்தை கொடுத்து ஒரு அஷூரன்ஸை கொடுக்கிறார். கஷ்டம் தான், உன்னை கஷ்டமான பாதையில தான் நான் நடத்துறேன், ரொம்ப வேதனையான பாதையில தான் நான் நடத்துறேன். ஞாபகம் வச்சுக்க, என் சன்னதிக்கு முன்பதாக அந்த 12 அப்பம் மாத்தப்படும் போது உன்னுடைய பெரிய தேவைகளை நான் சந்திப்பேன், அதுக்கு அடையாளம் இந்த 5 அப்பம் போய் சாப்பிட்டுக்க, அருமையான ஒரு சிம்பாலிக். நம்முடைய அனுபவங்களே தாங்க, பல நேரங்கள்ல நம்ம வனாந்திர ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் நம்மள என்ன கைவிட்டுட்டாரா, நம்மளுக்கு என்ன பாப்பாரா கவனிப்பாரா அப்படிலாம் நம்ம சோர்ந்து போயிடலாம். சில நேரங்கள்ல இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும், அந்த தேவை எப்படி சந்திக்கப்படும், அந்த சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி அதை பத்தி கவலை இல்லைங்களா? பிள்ளைங்க இப்பதான் 10 வயசு இருக்கலாம், அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவோம், இப்படி என்ன அதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், அதெல்லாம் கவலை நமக்கு வந்துருது. ஆனா கடவுளை நம்ம நம்பணும், அந்த சூழ்நிலையில அவர் பாத்துக்கிறார், அவர் பாத்துக்கிறார் இல்லைங்களா? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் பல விதத்தில் என்னுடைய அனுபவங்கள்லயும் பாத்தீங்கன்னா, நானும் அப்படி உங்களை மாத்தான் தாவிதமா தான் கவலைப்பட்டிருக்கிறேன், ஐயோ இந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்வோம், எப்படி சமாளிப்போம், ஏதாவது பிரச்சனை ஆயிடுப்போது, அதா ஆயிடுப்போது, இதா ஆயிடுப்போதுன்னும் போது ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு ஆண்டவரை சந்தேகப்பட்டிருக்கிறேன். ஆனா அந்த சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் வந்து எச்ச சாப்பாடு கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருப்பேன், திடீர்னு என்ன பண்ணுவாரு, பெரிய ஆலயத்துல இருந்து பரிசுத்த அப்பத்தை கொடுத்துருவார். என்ன ஆச்சரியம், அவர் நல்லவர், நான் புரிஞ்சுக்கணும். அதான் தாவீது அன்னைக்கு ஆண்டவரை நினைச்சு நல்லவர், அவர் அவர் நல்லவர், நம்மள வேணும்னு கஷ்டப்படுத்துறவர் அல்ல இல்லைங்களா? அவருக்கு ஒரு காரணம் இருக்கு எல்லாமே செய்யறதுக்கு. அற்புதமாக தாவீதுக்கு அன்னைக்கு ஆர்டினரி பிரெட் இல்ல, பரிசுத்த அப்பத்தை கொடுக்கிறார். வெறும் அப்பவோடு முடியல, வேற என்னவும் கிடைக்குது, பட்டயம் கிடைக்குது, ஒரு வெப்பன் கிடைக்குது. அங்க என்ன நடக்குதுன்னா, தாவீது தான் அப்பம் கிடைச்சிருச்சேன்ற பசியெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் இன்னும் அதோட நிக்கல, சாப்பாடு கிடைச்சிச்சேன்னு போகல, அவர் என்னவும் பண்றாரு, ஏதாவது இங்க வெப்பன்ஸ் இருக்குதா, ஏதாவது வெப்பன்ஸ், ஏதாவது கத்தி சின்ன கோடாலி, ஏதாவது கத்தி சின்னதா ஏதாவது கிடைக்குமா, இல்ல வாட்ச்மேன் எல்லாம் அங்க என்ன கூடாரத்துல என்ன இருக்கும், அந்த வாட்ச்மேன் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஏதாவது சின்ன ஈட்டி ஏதாவது இருக்குமா, ஒரு வெப்பன்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா என்ன நடக்குது, ஒரு சின்ன நைப்போ ஒரு ஈட்டியோ கிடைக்கும்னு பார்த்தாரு. ஆனா அவருக்கு என்ன கிடைச்சிச்சாங்க, அந்த செஞ்சுரியில இருந்த மிகப்பெரிய பெஸ்ட் மிலிட்ரி வெப்பன், யாருடைய கத்தி, பட்டயம், கோலியாத்துடைய பட்டயம். அதை பத்தி எவ்வளவு விவரிச்சு போட்டிருந்துச்சு. அந்த காலத்துல இருந்த மிக பெஸ்ட் வெப்பன் கோலியாத்துடைய பட்டயம் அவருக்கு கிடைக்குது. என்ன நடக்குது, அந்த பிரீஸ்ட் அவர்கிட்ட கேட்கிறார், ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா? ஏன்னா கிங் வந்து திருப்பியும் கிங் என்ன அவசரமா அமிச்சதுனால என் பட்டயத்தை கூட விட்டுட்டு வந்துட்டேன், மறந்துட்டு வந்துட்டேன், ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா அந்த ஆசாரியன் சொல்லுகிற விதம் பாருங்களேன், 9வது வசனம் எப்படி சொல்றாரு.
அதற்கு ஆசாரியன், நீர் ஏழை பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவிலே சுருக்கி வைத்திருக்கிறது,
பட்டயம். அந்த காலத்துல இஸ்ரவேலுக்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் பட்டயம் செய்யறதுக்கே அந்த பிளாக் ஸ்மித், அவங்க யாரு இந்த பட்டையெல்லாம் செய்யறவங்க, அதெல்லாம் செய்யறவங்களே இல்ல அந்த ஊர்ல. பட்டையெல்லாம் ரொம்ப ரேர் தான், ரொம்ப கம்மி தான். எல்லாரும் எங்க இருந்தாங்கன்னு போட்டிருக்கு, பிலிஸ்தியர்கிட்ட இருந்தாங்க. அந்த பிலிஸ்தியர்லயே பெஸ்ட் பட்டயம் செஞ்சு கொடுத்தது கோலியாத்துக்கு. அவன் தான் நேஷனல் ஹீரோவா இருந்தான், அவனுக்கு செஞ்சு கொடுத்த அந்த பட்டயம் அது வந்து தாவீது அவனை கொன்ன பிறகு அது ஒரு தேச பெருமையாக தேச கோப்பையாக அந்த இதுல வைக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரி வெற்றி ஆண்டவர் கொடுத்தாருன்றது ஞாபகப்படுத்தும்படி வெற்றி வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து தாவீது கையில எடுத்துட்டு வந்து கொடுக்குறார். தாவீது கையில எடுக்கும்போது தாவீதுக்கு இது வந்து வெறும் நம்பிக்கையை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, கடவுள் தன்னுடைய ஊழியக்காரனை எப்படி அந்த சோர்ந்து மனத்தளர்ந்து போன நேரத்தில் எப்படி பலப்படுத்துறாரு பாருங்களேன். இது ஒரு சிம்பாலிக். அது என்ன அபிமேலேக்கு சொல்றாரு, என்ன பட்டயம் மட்டும்தான் இருக்குது தாவீதே, பிச்சைக்கார மாதிரி வந்து இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்க, மனம் தளர்ந்து போய் நின்றுகிட்டு இருக்க, சாப்பாடு கூட கெஞ்சி ஏதாவது இருக்கான்னு வந்து நின்றுட்டு இருக்க, உன்னை பயன்படுத்தி கொன்ன கோலியாத்துடைய பட்டயம் அங்க இருக்கு, அதை வச்சுக்க. அது கையில தாவீது கையில வைக்கும் போது அவருக்கு என்ன ஞாபகம் வரும், அவருடைய வாழ்க்கையின் விசுவாசத்தின் உச்சக்கட்ட அனுபவங்கள்லாம் மனசுல ஞாபகத்துக்கு வராது. ஆண்டவர் என்ன பயன்படுத்தி தான் அந்த தேவன் எவ்வளோ தன் ஒரு பள்ளத்தாக்கு பயம் ஒரு விசுவாசம் தளர்ந்த நம்பிக்கையே அற்ற ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிற தாவீதுக்கு அந்த பட்டயம் கையில கிடைக்கும் போது அவர் மைண்டுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரும். 17வது அதிகாரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவர் என்ன பேசினாரு, இவர் இப்படி நிக்கிறாரு கோலியாத்து, தாவீது போய் அங்க பொடி பையனா நின்றுட்டு அவர் மூக்க பார்த்துக்கிட்டு பேசுறாரு, பார்த்துக்கிட்டு நீ பட்டயத்தையும் ஈட்டியும் கொண்டு எனக்கு விரோதமாய் வருகிறாய், நான் சர்வ வல்லமை தேவனுடைய நாமத்தில் கொண்டு உனக்கு விரோதமாய் வருகிறேன், இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் உனக்கு விரோதமாய் வருகிறேன், இந்த நாளில் கர்த்தர் உன்னை என் கைக்கு ஒப்புவிப்பார், நானும் தலையை எடுப்பேன். 47வது வசனத்தில் அவர் சொல்றார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்களுக்கு எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இந்த யுத்தம் யாருது, கர்த்தருடையது, வெறும் ஈட்டியினாலையும் பட்டயத்தினாலையும் வெற்றி கொடுக்கிறவர் அல்ல கர்த்தர் அப்படின்றதெல்லாம் பேசினவர் இவர். இதை பேசி அந்த பட்டயம் அவர் கையில் இருக்கும்போது இந்த வெற்றி, ஒரு கல்லையும் ஒரு ஸ்லிங்கை எடுத்துட்டு போய் வெட்டினே, அந்த ராட்சசனை கீழே வீழ்த்தினே, வீழ்த்தி அந்த அவன் தலையை வெட்டி அவன் தலையை ஒரு கையில அவன் பட்டயத்தை ஒரு கையில எடுத்துட்டு ஊரெல்லாம் சுத்தினார் தாவீது அந்த காலத்துல இல்லைங்களா. எப்படி ஆண்டவர் அதை வச்சு அந்த ஊழிய சோர்ந்து மனம் தளர்ந்து போன ஊழியக்காரனுக்கு அந்த பட்டயத்தை கையில கொடுத்து அந்த ஞாபகத்தை கொடுக்குறார், பலப்படுத்துறார். யோசிச்சு பாருங்களேன், பலப்படுத்துறார். தாவீதே, இந்த ராட்சசன் கையில இருந்து உன்னை நான் காப்பாத்தினேன், கரடிங்க கையில இருந்து உன்னை காப்பாத்தின, சிங்கங்க வாயில இருந்து உன்னை காப்பாத்தின, இந்த சவுலும் ஆர்மியும் கையில இருந்தும் உன்னை நான் காப்பாத்துவேன். ஏன்னா ஒரு ஆறுதல் இருக்கும், உன்னை காப்பாத்துவேன். ஏன்னா இந்த போர், இந்த போர் கர்த்தருடையது, இந்த போர்க்களம் கர்த்தருடையது, நான் உன்னை பாத்துக்குவேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன். நான் போஷிப்பேன், அஞ்சு அப்பத்தை கொடுக்கிறார், உன் தேவைகளை எல்லாத்தையும் நான் சந்திப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், அந்த பட்டயத்தை கொடுத்து ஞாபகப்படுத்துறார் இல்லைங்களா. வாட் சிம்பாலிக், ஒரு ஆறுதல். அந்த சோர்ந்து பிச்சைக்கார மாதிரி வந்த தாவீதுக்கு இல்லைங்களா, ஒரு ஒரு ப்ராமிஸ், ஒரு உடன்படிக்கையின் ப்ராமிஸ் இதெல்லாம் இல்லைங்களா, உடன்படிக்கையின் ப்ராமிஸ். எப்பெல்லாம் அவர் அந்த பட்டயத்தை ஒரு ஒரு தடவையும் அந்த குகையிலையும் அங்கேயும் இங்கேயும் ஓடும் போதெல்லாம் அந்த பட்டயத்தை பார்த்து பலமடையலாம். ஒவ்வொரு தடவையும் அந்த பட்டயத்தை எடுக்கும் போதெல்லாம் அவர் விசுவாசம் பலப்படும். அதனால அதை கொடுத்து அனுப்புற ஒரு ஒரு பெரிய மகனை ஒரு மிலிட்ரி ட்ரைனிங்கோ ஒரு பெரிய ட்ரைனிங்கோ அனுப்பும் போது ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துலாம் அனுப்புறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கொடுத்து அவர் அனுப்புற பாருங்களா. அவர் ஓகே, இதோ நம்ம முடிக்கலாம். கடைசியாக என்ன பயன்பாடு, நம்ம என்ன படிச்சுக்கிறோம் இதில், நம்ம என்ன படிச்சுக்கிறோம் நம்ம வாழ்க்கையிலையும் இந்த ட்ரைனிங் இல்லாமல் இல்லை, இந்த ட்ரைனிங் இல்லாமல் இல்லை நம்ம வாழ்க்கையிலையும் இந்த டெஸ்பரேஷன், இந்த மனம் தளர்ந்து சலிச்சு வாழ்க்கையா இதுன்னு வெறுத்து போகிற காலம் வரலாம் இல்லைங்களா. எல்லாருக்கும் வருது, வாலிபர்களுக்கும் வருது. இந்த காலத்துலலாம் வாலிபர்களுக்கு இல்லாத டென்ஷனா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு இருக்கிற எக்ஸாம்ஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கிற ஸ்டடிஸ் என்ன, இந்த வர எக்ஸாம்ஸ், ஒரு நாளைக்கு மூணு எக்ஸாம்ஸ். சில நேரங்களில் சில பேர் வாலிபர்களுக்குலாம் நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் வருது. சயின்ஸ்ல சொல்லுவாங்க இது டென்ஷன்னால ஸ்ட்ரெஸ்னால, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்க அனுபவிக்கிறாங்க இல்லைங்களா. அது மாதிரி ஸ்ட்ரெஸ் நமக்கும் அந்த மாதிரி, நம்ம வயசுங்களுக்கெல்லாம் பிபி சுகர் எல்லாம் ஏறும்படிக்கு எப்படி இதை நான் சமாளிப்பேன், என்ன மாதிரி நான் பார்ப்பேன், இது எப்படி போவோம், என்ன ஆகும், எங்கே போக போகுது வாழ்க்கை, என்ன ஆக போதும் எதிர்காலம்ன்றவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு பெரிய ஆறுதல் இருக்கு பாருங்களேன். தேவன் என்ன தண்டிக்கிறாரா, என் மேலே கோபமாக இருக்கிறாரா, ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கிறாரு, இதெல்லாம் ஆண்டவர் என்ன சபிச்சிருக்கிறாரா, என் மேலே அருவறுப்பாக இருக்கிறாரா, என்னை கைவிட்டுட்டாரா அப்படின்னும் போது இந்த பகுதி நமக்கு சொல்லுது. அவர் ரொம்ப ரொம்ப நேசித்த ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செஞ்சார் பார். அவருடைய ஃபேவரட் மனுஷன், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் என்ன செஞ்சாருன்னு பார். அவனுக்கே அந்த மாதிரி அவருடைய அப்படி செஞ்சார்னா உன்னை எப்படி நீ நினைக்கலாம், உன்னை வெறுக்கிறாரு, உன்னை என்ன சபிச்சுட்டாரு, உன்னை கைவிட்டுட்டாரு, உனக்கு வந்த கஷ்டங்களை வச்சு ஆண்டவருடைய இதை அன்பை நீ எப்படி எடை போடலாம். அநேக நேரத்தில் நம்மளே நம்ம யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நமக்கே நம்ம சொல்லிக்கிறோம், நம்ம பாவத்தினால தான் இதெல்லாம் வருது, அந்த பாவம் செஞ்சிருக்கலாம், இந்த பாவம் நமக்கு சில நேரத்தில் உபத்திரவம் வந்து நம்ம பாவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. அது பொதுதான், நம்ம மனசாட்சி நம்ம உபத்திரவம் நம்ம பாவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆனால் அந்த பாவத்தையும் கடந்து நமக்கு இரக்கத்தை தயவை காட்டுவேன்னு சொன்ன தேவன்கிட்ட நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அது பாவம் செய்யறதுக்கு ஒரு லைசன்ஸ் இல்லை, பாவமே செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு உற்சாகம். நம்ம பாவத்தையும் கடந்து நமக்கு தயவு காட்டுறேன்னு சொல்லுகிற ஒரு தேவன்கிட்ட நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. அவர் எப்பொழுதும் நமக்கு விரோதமாக போக மாட்டார். வாழ்க்கை என்னதான் அலமோதனால என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன சாப்பாடு இல்லாமல் இந்த மாதிரி பிச்சைக்கார நிலைமைக்கு அவர் போற அளவுக்கு வந்தாலும் அந்த நேரத்தில் உதவி செஞ்சு தன்னுடைய ஊழியக்காரன் ஆறுதல் படுத்துறார் இல்லைங்களா. ஒரு காரணத்துக்காக நான் உன்னை இப்படி பண்றேன், ஒரு காரணத்துக்காகத்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு ஆறுதல் படுத்துறாரு. ஏன், அவர் எப்பொழுதும் நம்மளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பார்ப்பதனால், அவருடைய நீதியில் பார்ப்பதனால், அவர் ஒருபோதும் தேவன் நீதிமான் ஆக்கினவரை குற்றப்படுத்துகிறவன் யார் இல்லைங்களா, குற்றப்படுத்துகிறவன் யார். அவருடைய அதிசயமான பராமரிப்பில் அநேக நேரத்தில் அவரை நம்பித்தான் நம்ம வாழணும். அன்னைக்கு தாவீது நாபுக்கு போனார், நாபுக்கு போனதுனால இந்த ரெண்டு ஆறுதல், அஞ்சு அப்பத்தை கொடுத்து உன் தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ கஷ்டத்துல தான் இருக்க, பிரச்சனையில தான் இருக்கிற, ரொம்ப உபத்திரத்தா இருக்கிற, தேவைகள்லாம் பார்த்துக்குவோம், அந்த பட்டயத்தை கொடுத்து உன்னை நான் பாதுகாப்பேன், உன் ஆயுசெல்லாம் நான் உன்னை பாதுகாப்பேன், என் வாக்கு தத்துவங்களை நிறைவேறாம உன்னை அழிய விட மாட்டேன் அப்படின்னு அவர் ஆறுதல் படுத்தினேன். நம்ம இன்னைக்கு நாபுக்கு போல நம்ம ஜிஆர்பிசிக்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா. நமக்கும் அதே மெசேஜ் தான். இது எழுதி இருக்கிறதையே நம்மளுக்கு திருஷ்டாந்தமாக நம்ம கிட்ட ஆண்டவர் பேசணும், நமக்கு கற்றுக்கொடுக்கணும். அவருடைய அனுபவங்கள்லாம் அன்னைக்கு இல்லைன்னா நமக்கு நீ கத்துக்க முடியுமா இல்லைங்களா. அந்த நிலைமைக்கு ஏன் போகணும், அதை விட குறைவான இருக்கிற நிலைமையில இருக்கிற நம்மெல்லாம் ஆறுதல் அடையணும். நமக்கு ஆண்டவர் இதன் மூலமா பேசுற இல்லைங்களா, அதான் பார்க்கணும். வேர்ஸ்டான சுச்சுவேஷன்ஸ்லயே நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்ம சில நேரங்கள் நினைச்சிருக்கலாம் அந்த எச்ச சாப்பாடு கிடைச்சா போதும், ஆனா தெய்வீக அப்பத்தை கொடுக்கிற தேவன் அவர், கஞ்சதானம் பண்றவர் இல்லை நம்ம கிட்ட, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் அதான் ஏதாவது சின்ன கத்தி கடிச்சிருந்தா போதும், சின்னதா ஏதாவது நம்மளை பாதுகாப்பேன் நினைச்சிட்டு இருக்கும்போது பட்டுன்னு கோலி ஆத்து பட்டயத்தை கையில வைக்கிறவர். நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செய்கிற தேவன், அந்த தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதுதான் இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கிறோம். ஓகே, ஜெபம் பண்ணு. அருமையான ஆண்டவரே, இந்த இந்த சரித்திர நிகழ்வுகள் எவ்வளவு சத்தியங்கள் இதுல இருக்கு. அடையாளங்களின் மூலமாக தாவீதுக்கு எத்தனை ஆறுதல் தேடுதலை நீர் தந்தி, அந்த சோர்ந்து மனம் தளர்ந்து போய் மயக்கமடிச்சு வந்து உம்முடைய ஆலயத்தில் விழுந்த அந்த மனிதனுக்கு எத்தனை சந்தோஷம், எத்தனை ஆனந்தத்தை நீ தந்திருப்பீர் ஆண்டவரே. அந்த சந்தோஷத்தோடு நாங்களும் இந்த இடத்தை விட்டு போக, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுடைய பாவங்களை கடந்தவர், எங்கள் சூழ்நிலைகளை கடந்தவர். அவருடைய அன்பு மாறாது, அவருடைய உடன்படிக்கை மாறாது, அவர் எங்கள் மேல் வச்சிருக்கிற தயவு ஒருபோதும் மாறாது. எங்களுக்கு சார்பில் தான் தேவன் எங்க பட்சம், எங்களுக்காக, எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய உன்னத நித்திய நன்மைக்காக, இயேசு தன்னுடைய குமாரனின் சாயலாக மாறணும் என்பதற்காகத்தான் பல கஷ்டங்களை எங்கள் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். அது எங்களுடைய நன்மைக்காக, தன்னுடைய நேச மனசுக்கேற்ற, தன் இதயத்துக்கேற்ற தாவீதே அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திய போது, அது அன்பில் நடக்கும் போது, நாங்கள் எப்போதும் அநேக நேரத்தில் சாத்தானுடைய சோதனையினால் நாங்கள் உண்மை சந்தேகப்படுகிறதா வருகிறதா ஆண்டவர், ஏன் உம்முடைய சொந்த குமாரனையும் அப்பம் இல்லாமல் 40 நாள் பசியா இருந்து பயங்கர தலை சுத்துற நேரத்திலையும் அந்த சாத்தான் வந்து, நீலாம் தேவ குமாரனா, இந்த அப்பத்தை கல்லா, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சோதித்தபடிதான் இந்த சாத்தான் எங்க உங்களை சந்தேகப்படவும் உங்களை சோதிக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குதாண்டவர். அவனுக்கு இடம் தராமல் தளராத மனசோடு நாங்கள் உண்மை நம்ப, உண்மை நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுமாண்டவர். உம்முடைய குணம் நீர் மாறாதவர், உம்முடைய குணம் நீர் கொஞ்சம் கூட உம்முடைய உடன்படிக்கையிலிருந்து உண்மை இல்ல, உண்மை மாறுகிறவர் அல்ல. அந்த நிலை, அந்த குணங்களை எங்களுக்கு கற்றுக்கொடும். அந்த அலமோதிர மக்கள் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நிலைய கொடும், உண்மையே பார்க்க உண்மையுடைய உம்முடைய அன்பிலேயே நிலைத்திருக்க உதவி செய்யும் ஆண்டவர், வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். இதோடு இந்த கூட்டம் முடிக்கிறேன்.